கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். இன்றைய தினசரி தியானம் மின்விளக்கு. உன்னை சார்ந்திருப்பதாலேயே உன் பொருளை நான் உயிர் தரித்திருக்கின்றேன். இருட்டறையில் இருக்கும் மின்விளக்கு மற்ற பொருட்களைப் போன்று மறைந்து கிடக்கின்றது. ஆனால் அதனுள் மின்சக்தி வந்ததும் அது சுடர் விளக்காகின்றது. ஜோதி சொரூபமாகிய அது அறையில் உள்ள பொருட்களையெல்லாம் விளக்குகின்றது. அங்கனம் இறைவன் அருளால் ஜீவாத்மாக்கள் தங்களை உணர்கின்றனர். ஏனைய பொருட்களையும் பார்க்கின்றனர். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்பார் மாணிக்கவாசகர்.
அன்பர்களே, நவம்பர் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நமது ஆலயத்தில் காலையிலும் மாலையிலும் சிறப்பு வழிபாடானது நடைபெற உள்ளது. ஆகையால் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து எல்லாம் வல்ல சுப்பிரமணியரின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
அன்பர்களே, இன்று நாம் காண இருப்பது தீபாவளி பண்டிகை. தீமையை அழித்து நன்மை பிறந்த நாள் தீபாவளி. நமது கலாச்சாரம் என்பது பண்டிகைகள் நிறைந்த கலாச்சாரம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை வழங்கப்படுகிறது. தீபாவளிக்கும் நிறைய கதைகள் உள்ளன. தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னாள் என்கின்றனர். ஒளி என்பது வெற்றியின் அடையாளம், இருள் என்பது தோல்வியின் பொருள். தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அளித்ததால் உருவானது என்கின்றன புராணங்கள். நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரியும் நரகாசுரன் கதை. நரகாசுரனின் உண்மை பெயர் பௌமன். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்கச் சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசுரன். அசுரவதத்தின் போது பிறந்தவன் என்பதால் அசுரபாவம் இவனுக்கு இயல்பாகவே அமைந்துவிட்டது. நரன் என்றால் மனிதன். மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரக அசுரன் எனப்பட்டான். அப்பெயரையே நரகாசுரன் என்றானது. இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தான். இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை அழிக்க நினைத்தார். ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன். அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான். எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார். நரகாசுரனுடன் போரிட்டார். அவன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தினான். இந்த அம்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல் கீழே விழுந்தார். இதை பார்த்த சத்யபாமா கோபம் அடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார். சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் நரகாசுரன் போர் செய்தான். அன்னையின் அம்புக்கு பலியாகி சரிந்தான். அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது. அவரிடம், அம்மா, நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும். என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான். மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள். இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக இன்று வரை நாம் கொண்டாடுகிறோம். மேலும் வால்மீகி ராமாயணத்தில் ராமன் கொடியவனான ராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தை முடித்துக் கொண்டு மனைவி சீதை மற்றும் சகோதரன் லக்ஷ்மணனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர். அதன் தொடர்ச்சியாக தீபாவளி பிறந்தது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் வால்மீகி ராமாயணத்தில் ராமன் கொடியவனான ராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தை முடித்துக் கொண்டு மனைவி சீதை மற்றும் சகோதரன் லக்ஷ்மணனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர். அதன் தொடர்ச்சியாக தீபாவளி பிறந்தது என்றும் சொல்லப்படுகிறது. ஸ்கந்த புராணத்தின்படி பார்வதியின் 21 நாட்கள் கேதாரகோரி விரதம் முடிந்தது இந்த தினத்தில்தான். விரதம் முடிவடைந்த பின்னர் சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் உருவமெடுத்தார். இறைவன் ஜோதி வடிவாக நம்முள் இருக்கிறான். இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளியாகும். மேலும் ஆணில் பெண் சரிபாதியாக இணையும் இந்நன்னாளினை நினைவுபடுத்துவதாக தீபாவளி அமைந்ததாக கூறுகிறது ஸ்கந்த புராணம். புராணங்கள் இப்படி சொல்ல தீபாவளி பண்டிகை எப்போதிருந்து கடைபிடிக்கப்பட்டது, ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது பற்றி வேறு சில விளக்கங்களும் சொல்லப்படுகின்றன. கிபி 1100 ஆண்டிலேயே தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இந்தியாவில் இருந்திருப்பதாக சில வரலாற்று குறிப்புகள் உள்ளன. கிபி 1117 வாழ்ந்த சாளுக்கிய திரும்பவன மன்னன் ஆண்டுதோறும் சாத்தியாயர் என்னும் அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதாக கன்னடத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று கிடைத்துள்ளது. கிபி 1250 எழுதப்பட்ட லீலாவதி என்னும் மராத்தி நூலில் எண்ணெய் தேய்த்து நீராடுவதை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன.
தாயே நாமம் பல கொண்டு மலர்கின்ற தாயாரே மாயே.
தீபாவளி விரதத்தை எப்படி பின்பற்றுவது என்பது பற்றி சனாதன முனிவர் விளக்குகிறார். துலா மாதம் அதாவது ஐப்பசி மாதம் தேய்பிரையில் திரையோதசி என்று மகா பிரதோஷ பூஜை செய்து யமதீபம் ஏற்ற வேண்டும். யம தர்மராஜாவை மனதால் பிரார்த்தனை செய்து அகால மரணம் சம்பவிக்காமல் காக்கும்படி பிரார்த்திக்க வேண்டும். மறுநாள் நரக சதுர்தசி என்று நரகத்திற்கு செல்லாமல் இருக்கவும் ஏற்கனவே நரகத்தில் துன்பப்படுபவர்கள் அங்கிருந்து விடுபடவும் கடவுளை பிரார்த்திக்க வேண்டும். எண்ணெய், அரப்புத்தூள், சந்தனம், குங்குமம், மலர்கள், தண்ணீர், புத்தாடை, இனிப்பு பண்டங்கள், தீபம், நெருப்பு பொடி ஆகியவற்றிற்கு பூஜை செய்ய வேண்டும். எண்ணெயில் லக்ஷ்மி தேவியும், அரப்பு பொடியில் சரஸ்வதியும், சந்தனத்தில் பூமி தேவியும், குங்குமத்தில் கௌரியும், புஷ்பத்தில் மோகினிகளும், தண்ணீரில் கங்கையும், புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும், இனிப்பு பண்டங்களில் அமிர்தமும், தீபத்தில் பரமாத்மாவும், நெருப்பு பொறிகளில் ஜீவாத்மாவும் நமக்கு அருள் பாலிக்கிறார்கள். இவற்றிற்கு கற்பூர ஆரத்தி காட்டி வணங்கினால் அனைவரும் மனம் குளிர்ந்து ஆசி வழங்கி நம் குடும்பத்தாரை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வருவார்கள் என்றார். விஷ்ணு புராணத்தில் தீபாவளி என்று விடியற் காலையில் நீராடி மகாலட்சுமியை பூஜை செய்து தீபங்களை வீட்டில் பல இடங்களில் வைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தீபாவளியானது நவம்பர் 6 தேதி செவ்வாய்க்கிழமையன்று நமது ஆலயத்தில் காலையிலும் மாலையிலும் சிறப்பு வழிபாடானது நடைபெற உள்ளது. ஆகையால் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து எல்லாம் வல்ல சுப்பிரமணியரின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.
பிடித்தோம், தாயே உந்தன் கொற்ற குடையும் கோலக்கொடியும் காட்டி பிடித்தோம், பாயும் நெஞ்சை பாய்ந்து பிடிக்கும் பார்வதி யானை பாடல் படித்தோம், பாயும் நெஞ்சை பாய்ந்து பிடிக்கும் பார்வதி யானை பாடல் படித்தோம், தீயும் பெண்மதி சூடிய தேவி சிந்தாமணியை காத்தருள்வாயே.
பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
நமாமி தர்ம நிலையாம் கருணாம் லோகமாதரம் பத்மப்ரியாம் பத்மஹஸ்தாம் பத்மாக்ஷீம் பத்மசுந்தரி.